ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
பெரியதும் பெரியதுமாய், சிறியதினும் சிறியதுமாய், அரியதினும் அரியதுமாய், எளியதினும் எளியதுமாய், கரியதுமாய் சாட்சி சாட்சியா இருக்க கரியதுமாய், காண்பானு காட்சியுமாய், அவை கடந்த துரியமுமாய், ஒன்றாகி உடனாகி வேறாய். இது கூட அகப்பட்டுதான்னு நினைச்சாதீங்க. இதுக்கு மேலையும் துரியமுமாய் நின்றாய் என் சோதனை தோன் இயல்பு. உன்னுடைய இயல்பை நான் சோதனை பண்ண முடியுமா சாமி என்று சொன்ன, அங்கே மகப்பேர் கொடுக்கிறான், அவனுடைய மகனாக வருகிறான் விக்ரமகாண்டியன். அந்த விக்ரமகாண்டியனுடைய ஆட்சியில மிகச்சிறந்த வளமும் நலமும் உடையதாக இருக்கிறத பார்த்து பக்கத்து நாட்டு அரசர்கள் எல்லாம் பொறாமை உடையவர்களாக ஆகிறார்கள். காஞ்சியில இருக்கக்கூடிய சோழன், பல மலைகளில் இருக்கக்கூடிய சமணர்களை எல்லாம் அழித்து அழுக்காருடையவர்கள் அழுக்காருடையவர்கள் பல்வேறு வகையாக இருக்கிறார்கள். இந்த சோழன் இவன் அழித்து விட வேண்டும் என்றுதான் போர் செய்து இவனை ஒண்ணு செய்ய முடியல. இந்த முத்தநாதன் அப்பாப்பா பல ஆண்டு காலம் பார்க்கிறார்கள், எது நின்று பார்க்கிறார்கள், முடியல. அப்போ இடையூர் எப்படி செய்யணும், அவன் கண்ணு கையை கொண்டு அவன் கண்ணை குறிச்சு விடுவது. மதுரை அழிச்சுட்டா பாண்டியனுடைய ஆட்சி போயிடும், மதுரை மேலதான் எல்லாருக்கும் கண். அங்கிருந்து அந்த பல அல்லல் செயர் மலைகளில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் அழைத்து ஒரு ஆபிசார உபமம், ஆபிசார உபமம்னா இயற்கையை மாசுபடுத்துகிற வேள்வி. அது என்னென்ன போடுவான்னா, மலைப்பாம்பு இருக்கு பாருங்க, அதோட கொழுப்பு பாம்பே நஞ்சு, நச்சுப்பொருள்கள் எல்லாம் நச்சு பிறகு, பல்வேறு வகையான இலை தலை கொடிகளை நச்சுத்தன்மை உடையதெல்லாம் அதில் போட்டு கொழுப்பு வேப்பெண்ணை விட்டு ஆபிசார உபமம் பண்றது. அதுல இருந்து ஒரு பெரிய யானை வந்து பாருங்க, இந்த யானை மதுரை அழைக்கும்படியாக ஏவுகிறார்கள். யானை வருது, இதுக்கு பின்னாடி தமிழர்களும் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சோழ மன்னனுடைய படைவீரர்களும் வருகிறார்கள். எப்படின்னா அந்த இப்ப அந்த போர்க்காலத்தில் நவீன காலத்துல ஒரு டேங்க் போச்சுன்னு பின்னாடி வீரர்கள் மறைஞ்சு வர்ற மாதிரி. இந்த காலத்துல ஈராக்கு போர் எல்லாம் பாத்தீங்கன்னா படத்துல காமிக்கிறான்ல, முதல்ல ரெண்டு மூணு டேங்க் போட்டு பின்னாடி 100 வீரர்கள் எல்லாம் வர்றாங்க, அதுக்கு பின்னாடி மறைவா. அந்த மாதிரி யானையை ஏவி விட்டு பின்னே தவம் மறைந்து அவம் செய்வார். அவர்கள் தவம் செய்யறது மாதிரி இருப்பாங்க ரொம்ப பேரு. அதனாலதான் வள்ளுவரும் அந்த காலத்துல ரொம்ப பேர் இப்படி எல்லாம் செய்யறாங்க. தவ வாழ்க்கை உடையவர்கள் போல உலகத்துக்கு தீமை செய்கிறார்கள், உலகத்துக்காக தீமை செய்கிறான், அவனுக்கு அவனே கொள்ளி விட்டுக்கிறான். அறியாதவர்கள் இன்னதென்று தெரியாதவர்களா இருக்கிறார்கள் பல பேர். அங்கிருந்து வர்றாங்க மதுரை நெல்ல வர்றபோது இந்த விக்ரம பாண்டியன் உறங்கிக் கொண்டிருக்காங்க. என்ன தூங்கிக்கிட்டு இருக்க, ஆபத்து வருது சாமி. தூக்கத்தில் இருக்கிறவரை கட்சி இருக்கிறது கனவினும் நனவினோ நம்பா உன்னை. இப்போ கடுமையான ராக பாடுப்போம். நனவினும் கனவினோ நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மறவே நம்மான் புனல் விதி நரும் கொன்றை போதனின்ற கனலறியானல் புரு கையவனே இதுவோ எமையாளுமாறு இவருந்தமக்கில்லையே அதுவா உணரின் அருள் ஆவடு துறை அரணே. ஆயிரம் ஆயிரம் பொண்ணு எடுக்க எடுக்க குறையாத பொண்ணு கொடுத்தது அது இல்ல. அதுல இவோ இவன் ஆளு மாதிரி ஈவதொன்று பொண்ணு இல்லையா, அதுவோ உனக்கு இன்னொரு இறைவனுடைய திருவருள் எப்படி இருக்கிறது என்று அளந்து காட்ட முடியாது. எல்லாம் திருவருளாக கண்டவர். இது ஆயிரம் பொண்ணோட மூட்டை கட்டிவிடுறது இல்ல, எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அத்தனையும் நிறைவேற்றுகிறவன். இங்க பெருமான் உறக்கத்தில் இருக்கிறவனை தட்டி எழுப்பி மதுரையை நோக்கி, ஒரு யானை உன்னையும் உன்னுடைய நகரத்து மக்களையும் அழிப்பதற்காக சோழனால் ஏவப்பட்டு சமணர்கள் ஆபிசார உபமம் பண்ணி வருகிறது, அந்த யானையை நான் கொலை செய்ய வேண்டும், கொலை செய்யான யானை கொலை செய்யானையை அப்பசாமி அங்கேயும் யானை வந்து அடியாததுக்கு எப்பவும் ஆபத்தப்படுத்த. சிவகாமி ஆண்டார் கொண்டு போன பூக்கடலைய பறிச்சு வெடிப்பட்டனர். இங்க சாமிய மதுரை மேல வரல யானை ஏவிடப்பட்ட யானைய சொன்னாரு. உடனே ஒரு மண்டபம் கட்டு, அட்டாளை மண்டபம் கட்டு பாருங்க. திருவிளையாடு புராணத்துக்கு பெரிய சின்ன வேணும்னா, மதுரையை காத்த சின்ன ஒண்ணு வேணும்னா அட்டாளை. இந்த அட்டாளை மேல எங்கு சேவகன் செய்தனால அட்டாளை சேவகன் என்று மதுரை சொக்கனா அதற்கு பேரு. எத்தனை எத்தனை பேர் சாமி, நிறைய பேரை மதுரையில திருவிளையாடல் சொல்லி வாங்கிட்டார், பேர் வாங்கிட்டார் பல பேர். அந்த யானை வந்தது உடனே அட்டாளை சேவல் கட்டினா, அது மேல ஒற்றை சேவகராக மேருமலையை வளர்த்தது போல வளைத்தார். அறிவயம்பாகத்தான் அகம், அறிவயம்பாகத்தான் அகம், புலவர்களுக்கு தெரியும். அரி வை அம்பு ஆக அரி மகாவிஷ்ணு. இந்த திரிபுரம் எரித்த காலத்துல மேருமலையை வளர்ச்சி நானாக அந்த பாம்பை கட்டி அம்பு வேணுமே, அந்த அம்பாக மகாவிஷ்ணுவ கூர்மையா வச்சார். நடு இடத்துல அக்னிய வச்சார். அந்த ரெக்கை இருக்கு பாருங்க, அது வாயு. இப்போ ராக்கெட் எல்லாம் தயார் பண்றாங்கல்ல, கீழே இருந்து மேல போய் அந்த ராக்கெட் அப்பவே சிவருமா தயார் பண்றாரு, ஆனா யூஸ் பண்ணல. அவரு ஓரம்பு மிக என்று விட்டுட்டார், சீட்டு புறம் விட்டுட்டார். நாமளும் தயார் பண்ணி வச்சிருக்கிறோம், யாருமே போறது இல்ல. இந்திய நாட்டு சிவபெருமானுடைய வழி வந்தவர்கள் எல்லாம் எல்லாம் ரெடி, ஆனா பொத்தா நமக்கு வேலை கிடையாது. அந்த இடையூறு மதுரைக்கு வந்தவொடனே சாமி இங்க வந்து அதே மாதிரி சுந்தர பேரம்பு பின்ன செய்ய போறாரு. ஒரு அம்பு போட்டா ஆயிரம் அம்பு சுந்தரா சுந்தரா சுந்தரான வராது. ஒரு திருவிளையாடு மதுரையை காப்பதற்கு தான் எத்தனை லீல பண்ணிருக்கான் சாமி, கட்டி காவல் செய்யறதுக்கு. நான் நம்ம சாமி அவனை நினைச்சுட்டா நாம வேற காவல நினைப்போமா? சாமி இந்த அட்டாளை சேவகராக ஏறி மண்டலித்து அந்த உடம்ப திருகி நின்று இந்த போச வர்ணிக்கிறார் பழஞ்சோன்னு. நீங்க இந்த உருவங்கள் மார்க்கிறதுக்கு பாருங்க ரொம்ப கஷ்டம். திருவுருவங்கள் அமர்ந்த நிலையில நின்ற நிலையில படுத்த நிலையில மார்க்கிறது ஒவ்வொன்றும் கஷ்டம். நடராஜாவை மார்க்கிறதுக்கு பாருங்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த பீடம் இப்படி இருக்கும், ஆறு எப்படி இருக்கும், தூக்கனை பாதம் இந்த பாதம் இப்படி போய் இப்படி போய் அந்த இடுப்பு போய் அது திரும்பி அப்புறம் மாறுபது நின்று கை இந்த பக்கம் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி வந்து இந்த ஜடாமகுடத்துல விதி சடை இருக்கு பாருங்க, அதெல்லாம் போய் அந்த திருவாசியில ஒட்டி அதை வாக்கு எடுக்கிறது, மெழுகு கட்டி வாக்கு எடுக்கிறதுல போரும் போரும். இதை விட ஒரு அற்புதமான சிற்பம் மாயத்துக்கு பக்கத்துல வலுவூர்னு ஒரு ஊர் இருக்கு. நம்ம நாட்டினுடைய சிற்பக்கலையினுடைய தன்மை கோயில போய் பார்க்கணும், சாமியை பார்க்கிற போது இந்த கலை உணர்ச்சியோட பார்க்கணுங்க. வலுவூர்ல கட்டசங்கார மூர்த்தின்னு ஒரு மூர்த்தி இருக்கிறார். அந்த உடம்ப திருப்பி இந்த திருகலா மனசு திருகலாகிய சிந்தை அவர் உடம்ப திருகி முன்னும் பின்னுமா எட்டு வளைவு அட்டவக்கரகன் ஒருத்தவர்கள் எட்டு கோணலா இருப்பான். அவன் சாமியுடைய திருமேனி அப்படி வளைச்சு அம்மா இடுப்புல கந்தன வச்சிருக்கு கவலையோடு பார்க்கிறேன். தியானம் உதிப்பாரா உதிக்க மாட்டாரு, பயந்து போயிருக்கிறார். அந்த முகத்துல அந்த பயம் தெரியும். அந்த அற்புதமான வழுவூர் பெருமானை பார்த்துட்டு ஜெர்மன்காரர் சொன்னாங்களா, இப்படி வாக்குறது ஒரு ஆயிரம் வருடத்துக்கு வாக்குறதுனா எப்படி உலோக கலையில அவர்கள் வல்லவர், உலோகத்தை உருக்கி வார்க்கிற முறை இருப்பாரு. சிற்பம் செய்யறது வேற, இந்த கரு கட்டி உருவத்தை எப்படி அமைக்க எவ்வளவு நுட்பமான மதியாளர்கள் இருக்கிறார்கள், கலைஞர்கள் இருக்கிறார்கள், உலோக கலை வல்லவர்கள். அதை பத்தி பாராட்டி ஒரு ரவி பாஸ்கர் சொன்னமான் சொன்னது. அப்படி சாமி அந்த மண்டலித்து அந்த வில்ல வளைச்சு நான் ஏற்றி அம்பு தொடுத்து விட்டார். அது என்ன ஆத்திரம்னா நரசிங்க ஆத்திரம், நரசிங்க கணை. அது பாய்ந்தது அஞ்சு கூப்பிடு தோசனைக்கு தோசனை அஞ்சு கூப்பிடு தூரத்துக்கு முன்னாடியே அந்த யானை மேல மத்தகத்தை பிளந்து அது கீழே விழுந்து இறந்து போச்சு. எல்லா பேரும் ஓடலாம், அதான் யானை மேல பாருங்க இயற்கையா அமைஞ்சிருக்கிறத கருத்தோட எப்படி கற்பனை பண்றாங்க. கற்பனையா இல்ல, அங்க இன்னைக்கும் நரசிங்கர் கோயில் இருக்கு. சாமி இந்த நரசிங்க ஆத்திரத்துல நரசிங்கக்கு நரசிங்க படையில இருக்கக்கூடிய ஆவாகனம் பண்ணி அங்க வச்சிருக்கிறாங்க. நரசிங்க பெருமாள் கோயில் ரொம்ப பழமையானது, கல்வெட்டு இருக்குங்க. அங்க வந்து ரோமேச முனிவர் என்பவர் வழிபாடு பண்ண. ரோமேச முனிவர் யாருன்னு சொன்னா உடம்பு முழுக்க மயிர் இருக்கும், அவருக்கு இந்த கணுக்கால அளவுக்கு இருக்கக்கூடிய மயிர் தான் உழுந்துருக்கான். எப்படி ஒரு மயிர் உழுந்தா ஒரு கல்பம் போயிடுவான். அவருக்கு கணுக்கால் அந்த காலத்துல மயிர் அடர்ந்தவர்கள் தானே மானுடர்களா இருந்திருக்கிறாங்க. மயிர் குறைய குறைய உடம்பு பூரா மயிர் குறைஞ்ச பிறகு இப்ப மானுடர்களை நம்ம இப்ப தலையில கூட இதான் போச்சு. காலம் விசித்திரமா இன்னும் பல நூறு ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னா இங்க ரோமன் தேவையில்லை, கூண்டுக்குள்ள இருக்கிற மஞ்சமா இருப்பான். அப்ப இயற்கையில இருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு ரோம அடர்த்தியா இருக்கணும். இந்த ரோமேச முனிவர் உடம்பெல்லாம் ரோமம் அடைவர். அவர் ஒரு ரோமம் விழுச்சுன்னா ஒரு பிரளயம் போட்டான். எவ்வளவு காலம் பார்த்தவர் அவர் வந்து இந்த நரசிங்காசனத்தை வழிபாடு பண்ணி பகைவர்களை ஜெயிப்பதற்குரிய வலிமையை எல்லாருக்கும் காட்டினாராம். பகைவர்களை ஜெயிக்கணும்னா நரசிம்ம உபாசனை பண்ணணும். அது அங்க வச்சிருக்காங்க, அங்க போங்க. அது நம்முடைய வைணவ காலத்துல மிக பெருமை சிறந்தது. மாசி மாதத்துல மக நட்சத்திரத்துல அங்க பெருமான் திருமோகூர் பெருமான் வந்து தெப்பம் அவர் கண்ட தெப்பத்துல ஆடுகிறார். இதெல்லாம் பக்கத்துல இருக்கிற ஊர்களில் என்னென்ன விழா நடக்குது எப்ப பண்ணு என்றவாறு நாம் வழிபாடு செய்யணும், கலந்து கொள்ளணும். இப்படி யானை எய்து அந்த ரோமேச முனிவருக்கும் அருள் செய்து யோக நரசிம்மருக்கும் நீ அங்கே அங்க பிரதிஷ்டை பண்ணிட்டார். இன்னே வந்து பிரகலாதன் வழிபாடு செய்து அருள் பெற்றான் என்று யானை எழுதப்படும். இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள 23வது வரலாறாக இருக்கக்கூடிய விருத்த குமார பாலராணி. நாமெல்லாம் பாலராக ஆகி இளைஞராக ஆகி முழு கிழவர்களாக ஆகிட்டோம். பல நாய் கழித்த நாளும் பனிமலர் கோதை மாதம் மேல நாய் கழித்த நாளும் பிணி ஒடு மூப்பு வந்து எய்தி கையில் கோல நாய் கழித்த நாளும் குறிக்கோளிலாது கெட்டேன் குறிக்கோளிலாது கெட்டேன் சேருலாம் பழனவேலி திருக்கொண்டீச்சரத்துளானே பல நாய் கழித்த நாளும் பனிமலர் கோடை மாதம் மேல நாய் கழித்த நாளும் பிணி ஒரு மூப்பு வந்து எய்தி கையில் கோலனாய் கழித்த நாளும் குறிக்கோளிலாது கெட்டேன். சாமி நாமெல்லாம் ஒரு உடம்பு பெற்றோமான பாலனாக இளைஞனாக விருத்தனாக பாலசுப்ரமணியாவா இருப்போம், பாலசுப்ரமணியா இருப்போம். அந்த சாமிய விருத்த வடிவத்துல வந்த அவர் அவர் இந்த பள்ளி ஆன்மாவுக்கு அப்படித்தான காமிக்க முடியும். சாமி இப்ப மாறி வருகிறார். வள்ளி கிட்ட வந்த போது பாலசுப்ரமணிய மாதா வந்தார், அப்புறம் விட்ட நிலையை வந்தார். பாலசுப்ரமணியோட காட்டல வள்ளி இங்க கௌரிக்காக ஒரு அந்தனுடைய மகள் சப்த மாதாக்களை நோன்பு இருந்து பெற்றாள். அந்த கௌரிய அந்த ஒரு பெண்ணை பெருக்கிறதுக்கு எவ்வளவு தவம் பண்ணிருக்கிறான். சப்த மாதா வழிபாடுகள் இல்லாம போச்சு. ஏழு தெய்வங்களை தாயாக எண்ணுகிற எண்ணம் அது இப்ப பாத்தீங்கன்னா தசாமுதிக்கு கீழே இருக்கு. கோவலன் பொட்டல்ல இருந்தது அழகப்பா நகர் டிவிஎஸ் நகரத்துக்கு பாருங்க. இங்க சப்தமா கிழக்க வந்து ஐயனாரு. இந்த பெரியார் சிலைக்கு பக்கத்துல ஒரு குதிரை நிக்க பாத்தீங்கன்னா அதான் கீழ்த்திசை காவலர் ஐயனார். இந்த சிலை இல்ல பீடம்தான் இருக்கு. மேற்கு திசையில இருந்த வளமுடைய நாயனார் சொல்லக்கூடிய கூடல் அழக பெருமான். இந்த ஈசான திசையில வந்து நம்முடைய சொக்கநாடு பெருமான் கோயில். வடக்கு வாசல்ல பிடாரின்னு சொல்லுவாங்க காளி. தெற்குல சப்த மாதாக்கள். அந்த சப்த மாதாக்களுடைய கோயில் இறிஞ்சி போயிட்டதுனால ஜேஷ்டா வழிபாடுன்னு மூத்த தேவி வழிபாடு ரொம்ப பழைய காலத்துல இருந்திருக்கு. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு காலங்களில் ஒவ்வொரு வழிபாடு குறைய ஒரு வழிபாடு மேல வர இங்க வந்து அந்த சப்த மாதாக்களை எடுத்துக்கொண்டு வந்து இப்ப தசாமூர்த்திக்கு ஏற்றாமல வச்சிருக்கிறாங்க. மதுரை கோவில்ல நீங்க போயினா வழிபாடு பண்ணலாம். அந்த ஏழு மாதர்களை வழிபாடு பண்ணி இந்த கௌரி அந்த பெண்ணை பெற்றான். இந்த அந்தனன் உரிய முறையில வளர்ந்தான். ரொம்ப சிவபக்தி உடையவளா இருந்தார் கௌரி. அப்படி வளர்ந்து இருக்கிற போது ஒரு நாள் பிச்சைக்கு ஒருத்தன் வந்தான். உடம்பு கூட நாமம் போட்டு பிரம்மச்சாரி ஒரு யோஜனையும் இல்லாம இந்த மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்கான். ஒரு யோஜனையும் இல்லாம கையில தண்ணி எடுத்து கன்னியாதானம் பண்ணிட்டான். எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் விதி வழியே மதி போகும். புலனை பற்றி என்ன குலம் என்ன கோத்தரம் என்ன ஆச்சாரம் என்ன சமயம் என்ன வாழ்வியல் பாங்கு ஒன்னும் பார்க்கல. பெண்ணை கொடுத்தானோ கண்ணை கொடுத்தானோன்னு சொல்லுவாங்க. பெண்ணை கொடுத்தான், எல்லாரும் என்ன செஞ்சுட்டான் இந்த பிராமணன், என்ன பண்றது, கொடுத்தாச்சு, தத்தம் பண்ணியாச்சு. அப்புறம் அதை பத்தி யோசிச்சு வேணுங்கிற சீர்வரிசை எல்லாம் கொடுத்து பொண்ணு அனுப்பிச்சுட்டான். அவன் வந்து 12 இடங்கள்ல திருமண் போட்டுக்கிறான். இந்த பொண்ணு சதா திருநீர் பூசுகிறான், திருநீர் பூசுகிற வணங்குறவன். எப்படி பாருங்க, கடவுளுடைய சித்தம் எப்படின்னா முரண்பாடுகளைத்தான் உடன்படுத்துது, சமன்படுத்துது. ஒரு திருவிழையாடு முரண்பாடு உடையவர்களையெல்லாம் உலகத்துல ஏன் வச்சிருக்கேன்னா, அந்த முரண்பாடுகள்ல இருந்து உடன்பட்டு அப்புறம் சமன்பாட்டு சம இசிக்கு வரணும், ரெண்டு ஒண்ணுதான் அப்படின்னு. நல்லது கெட்டதெல்லாம் வச்சு, இந்த துன்பங்களை வச்சு, இரவு பகல் எல்லாம் வச்சு நம்ம வாழ்விக்கிற கடவுள் எதற்காக இருந்தா, எல்லாவற்றிலேயும் ஒந்தி நின்ற அனுபவத்துல உயர்வது, நல்லது கெட்டதை கடந்து போவது, எல்லாவற்றையும் விட்டு நீங்குவது. இது அவ்வளவுதான், இது அவ்வளவுதான், இது அவ்வளவுதான். நன்மை தீமை என்பதெல்லாம் இவ்வளவுதான், இவ்வளவுதான், இவ்வளவுதான். அதை எட்டை என்று பார்க்கக்கூடிய ஆற்றலை வளர்த்துக் கொள்வதற்காக, உயிர் நிலையை இறை நிலையாக மாற்றுவதற்குரிய சோதனை காலமாக இந்த பிரகதியை வச்சிருக்கிறார். அப்படி அந்த அம்மா போனா கணவனோட வாழ்கிறாள். அந்த அம்மா திருநீரை பார்க்கக்கூடாது, அரிசின்னு சொல்லக்கூடாது, அரிசினா சீ வந்துட்டான். இந்த மாதிரி ஒரு வரலாறு சோழ நாட்டில் இருக்கு. அதனால அந்த அம்மா அந்த பொண்ணு என்ன பண்ணான், அங்க சோழ நாட்டில் இருக்கிற பொண்ணு நாள்தோறும் இந்த மாடு கட்டுகிற தறி இருக்கு பார்த்தீங்கன்னா, அங்க போய் ஒரு கும்பிட்டு போட்டுருவா. இந்த மாமியார் கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க, என்ன நாள்தோறும் காலையில் இருந்த உடனே அந்த கொல்ல பக்கம் போறா. அப்படி போய் பார்த்தா அந்த மாடு கட்டுகிற நடுதறி இருக்கு பாருங்க, அதை பந்திக்கிறாராம். அது இதுல வந்து அது ஆவாகனம், கடவுளை எங்க வேணாலும் பண்ணலாம் சொல்றேன். கடவுளை எங்க வேணாலும் எழுந்துள்ள பண்ணலாம், எங்கேனும் யாராகி பிறந்திடணும். இங்கே என்று நினைந்தா அங்க வந்துடான் சாமி பார்த்தா. அதனால தான் சொன்னார், எவரேனும் தாமாக விளாட திட்ட திருநீரும் சாதனமும் கண்டார் மகி, இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி இரண்டாத்தாறு ஒழுந்து ஈசன் திறமே பேணி கவராதே தொழுமதியார் நெஞ்சினுள்ளே கந்தாப்பூர் நடுதறியை காணலாமே. கந்தாப்பூர்ங்கிற ஒரு சாமி தான் நடுதறி. இங்க ஆப்பணும் ஆப்பு, இங்க இவர் மணலையே சாப்பிட்டு வந்துவிடு கலபுராணங்கள்ல நமக்கு பார்க்கணும். அந்த மாதிரி இந்த அம்மா கௌரி சிவனடியாரை பார்க்க முடியவில்லை, திருநீர் பூச முடியவில்லை, ரொம்ப வருத்தத்தோட இருக்கிறா. ஒரு நாள் பக்கத்து விட்டு கல்யாணத்துக்கு போறதுக்காக மாமன் மாமி கணவன் மூணு பேரும் இவளை வெளியே பிடிச்சு தள்ளி கதவை சாத்திட்டு போயிட்டாங்க. அப்போ என்ன நினைக்கிறா, சிவனடியார காணப்பெறாத ஒரு நிலை இருக்கிறது, அடியார்களை காணாத கண் ஒரு கண்ணு. அதான் மாணிக்கார் சொல்ற, திருநீர் அடிகளார கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாறு, புலி சிங்கங்களா நான் அஞ்ச மாட்டேன், இந்த திருநீர் அணியார பார்த்தா எனக்கு பயம். மாணிக்க வாசகர் பயந்தார், அது மாதிரி பார்த்தார்கள், பார்க்க முடியவில்லை. அன்பிலா என்ன சொன்னார், சிவனடியார காணப்பெறாத நிலையிலே கண் பாழானது, அன்பிலா சிந்தை வந்து இரும்பு, அவர்களுக்கு ஏவல் செய்யாத உடம்பு இருக்க இது மரம், இந்த ஐந்து பொறிகளினாலும் அவர்களுக்கு ஏவல் செய்யாத சொன்னார். எங்கையும் உனக்கல்லாது எப்பயும் செய்யும் அன்னவரே எங்கனவர் அவார், அவர் உகந்த சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம், இன்ன வகையே எங்கோமான் எனக்கு அருளிவானால் என்ன குறையும் இலோமேலோடு, ஒரு குறையும் எங்களுக்கு கிடையாது. அந்த மாதிரி சிந்தனையில் நிற்கிறா. அந்த தியானத்தில் இருக்கிற போது அந்த தியான பொருள் நேர வந்துடுங்க. எதை நீங்க தியானிக்கிறீர்களோ, எதை அழுத்தமாக நினைக்கிறீர்களோ, எண்ணிய எண்ணியாங்கு எழுது போதான் தியானம். வள்ளுவர் சுலபமா சொல்லிட்டு, அழுத்தமா எதை நினைக்கிறீங்களோ அது முன்னே வந்து நிற்கும். சந்தேகம் ஊசலாட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு நாம என்ன பண்றோம், ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் திருநறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதான். இந்த ஒரு நெறிய மனம் இருக்கு பாருங்க, அதான் தியானம். தியானம்னா மூக்க மூக்க கால முடிச்ச உட்கார்ந்து இல்ல, அழுத்தமான சிந்தனை, அசைக்க முடியாத சிந்தனை. அந்த மாதிரி அந்த தியானத்தில் இருக்கிற போது சாமி ஒரு கிழ வேதியடா வர்றாரு, சுந்தரர் இருக்கிற வந்த மாதிரி உட்காந்து வச்சிருக்கோம். அம்மா ஒரு ரசிக்கிறமா, ரசிக்கிறோம் திருநீர் அணிந்து அந்த வைதிக சைவ கோலத்தை பார்த்தவன வணங்கி சாமி சாமி மாமனார் மாமியார் பூஜிட்டு கூட்டாங்க. கையவை அவனுக்கும் கையவை வை கை இங்க கை என்ன கூட்டு தரும் உயர் போய் உடனே சமையல் போட்ட துடிக்கிறான். இளையங்குடி மாத நாயனாருடைய மனைவி எப்படி ராத்திரி சமைச்சாலும் அவர் ஒரு நொடியில் சமைச்சார். ஆசனத்தை போட்டார், பாத்தியம் எல்லாம் வச்சு சாமி சாமி உட்கார்ந்தார். அப்படி சாப்பிட்டு இருக்கிற போது அந்த முதுமை கோலத்தில் இருந்த சாமி மான் மதம் கத்தூரி எல்லாம் கழுவுபடியாக பஞ்ச பீதாம்பரத்தோட ஒரு யவனமான அழகான இளைஞனா மாறி போட்டார் சாமி. நடுநடுக்கு போட்டார். யாரும் இல்லாத வீடு உள்ளர கூடத்துல வச்சு எலை போட்டு சாப்பாடு பயிற்சி கலவன் நினைச்சு இப்ப குமரனா நிக்கிறான். யாராவது பார்த்த இந்த அபவாதம் இருக்கு பாருங்க உலகத்துல நடுநடுங்கி நிக்கிறவோ அந்த நேரம் பார்த்து மாமனாரு மாமியார் என்ன சோதனை என்ன சோதனை. நாம எதை நினைக்கிறோமோ எது இந்த பரபரப்ப கொடுக்கறதுதான் ஆண்டவனுடைய வேலை. டென்ஷனை கொடுப்பான். இந்த டென்ஷனை கொடுத்த பிறகுதான் அதை உரைப்பாக்குவான். பல பேருக்கு தெரியல பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன். முதல்ல யாருக்கு சொல்றாங்க பரபரப்பு பார்த்து ஓட்டி போனவனுக்கு தான் பரபரக்க வேண்டாம் சொல்லு. எல்லாரையும் பலபரக்க வேண்டாம்னா எல்லாம் ஓடுறவன் ஓட்டினான் தான் அவனுக்கு உழைப்பு உயர்வு. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு நிலையில வந்த பிறகு என்ன தேடா பரபரப்பு தலையில கட்டிட்டு போனோம் அப்படி உடனே சின்ன வயசு பல சங்கையில எல்லாம் கூட சொல்லிட்டு இருக்க கூடாது. ஓடுறா ஆடுறா என்ன வேணாலும் செய்யடா. ஒரு நிலைக்கு வந்த உடனே அந்த நிலையிலே அமைதியாயிருக்கும். டென்ஷன் இல்லாம டாக்டர் சொல்லாத்தியா இனிமெல்லாம் டென்ஷன் வச்சுக்காது அந்த நிலை அவர் சொல்லணும் மாதிரி. அதே சாமி வந்தாரு எங்க நான் மாறினவன அந்த அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. அப்படி கையை நீச்சா என்ன பண்றது சாமி ஒரு குழந்தையா அற ஆன ஆடுல இந்த கற்றவர்களை எடுத்து இதெல்லாம் பரமசிவ முனிவருக்கு ஒரு எண்ணங்கள். நாளில கிருஷ்ணன் கற்றவர்களை சாமியும் பரமசிவத்தையும் அப்படி காமிக்கணும்னு நினைச்சு நினைக்கிறார். அந்த கற்றவர்களை எடுத்து சுவைத்துக் கொண்டிருக்கிற நிலையில இந்த மாமியார் யாரும் குழந்தை நெற்றில திருநீர் இருக்கு குழந்தை. இது தேவதத்தன் போய் இல்லாதவனை சொல்றது பேர் தேவதத்தன் பேர். தேவதத்தன் ஒருத்தன் அவன் உங்க பாத்துக்கணும் அவரா இருக்க பிள்ளையில நீ எடுக்கிற தூக்கு பிள்ளை வெளியவோ கதவு பிடிச்சு வெளியில் கதவுக்கு வெளியில் கழுத்தை பிடிச்சி தள்ளி அந்த குழந்தை கிடந்தது. எழுதறிய மரச்சிலம்பு கிடந்து புறத்து அலம்பு அன்பர் இதயம் என்னும் செழி மலர் ஓடையில் மலர்ந்து மனத்துல மலர் விசை ஏகின. அந்த தொடரை எப்படி பண்ற பாருங்க. அன்பர் இதயம் என்னும் செழி மலர் ஓடையில் மலர்ந்து இனியான மனோசிலை மீது உணர்ந்தால் அணியார் அரவிந்தம் அருள்மோதோ. மனம் கல் மாதிரி இருக்கு உன்னுடைய அணியார் அரவிந்தம் தாமரை மலர் போன்ற திருவடிகள் முருகா இந்த கல் போன்ற நெஞ்சில மலருமன்னர். அப்ப நீ கல்லில் இருக்கிறவன் கல்லில் இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட கல்லை பிறந்தவனை மகனா பெற்றிருக்கிற கல்லில் எழுதினவன் மகனா பெற்றிருக்கிற இந்த கல்லில் வந்து வரக்கூடாதோ கட்சி கிளம்பாசிரியர் கட்சி கிளம்பணும் ரொம்ப மிக சிறந்த சொன்னார். ஏ நீ வந்து மலையிலே பிறந்து மலையரசன் மலையரசன் மகளை கல்யாணம் பண்ணிட்ட கைலாய மலையில இருக்கிற மலையை வில்லா பிடிச்சவ மலையில எழுதினவன் மகனா பெற்றிருக்கிற விநாயகப்பெருமான மலைதோறும் குந்துதோறும் இருக்கிறவன் மலையை பிழந்தவன் மகன் முருங்க. இத்தனை மலையோட சம்பந்தம் வச்சிருக்கும் போது சிறு குண்டு மாதிரி இருக்கக்கூடிய நெஞ்சத்தில் இங்க வரக்கூடாதோ. இங்க கேட்கிற செல் அன்பருடைய இதயம் எனும் செழு மலரோடையில் மலர்ந்து சிவானந்த தேன் பிழித்தும் தெய்வ கஞ்ச சிவான் சிவானந்தம் சிவானந்தம் பேர் விட்டுறாங்க சிவானந்தம் சிவானந்த தெய்வ கஞ்சத்து ஒழுகி சித்தடி பெரிய விரல் அவனுடைய சின்ன திருவடி அதுல பெரிய விரல் கட்ட விரல் சுவைத்து மைக்கணி துரும்ப அழாத கடவுள் மை பூசிய அந்த கையில கண்ணுல இருந்து கண்ணீர் ததும்ப வாய் விட்டு அழுது சாமியினுடைய இடம் அவனுக்குரிய இருக்கை எப்படிப்பட்டது. அஞ்சு விதமான ஆசனங்களை போட்டு சாமியா ஆவாகனம் பண்ணணும் மந்திர சொல்லுமா. இப்போ இந்த குழந்தை பிறண்டு உருண்டுதான் இருக்கிறதுக்காக அரை அணை ஆடப்பட்டிருக்காங்க பழைய துணியை போட்டு சின்ன குழந்தை பிறடாது அதுக்கு இந்த அணை ஆடை இப்ப வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த படுக்கை வாங்கி கொண்டு கொடுக்குறாங்க, சின்ன குழந்தைக்கு ஒரு சின்ன தலகாணி தலகாணிகளுக்கு ஒரு மெத்தை வாங்கி கொண்டு கொடுக்கணும், மடிச்சு வச்சுக்கலாம் பைப்பில், இங்க போனா கீழே போட்டு அது படுக்கும். இந்த ஆணை ஆடைனா அம்மா கட்டின சேலைகளும் படுத்துக்கு வரா, அம்மா கட்டின அதான் அணை ஆடைன்னு பழைய சேலை இருக்குமானா அதை எடுத்து போட்டு அதுல பிள்ளைய வைக்கிற அந்த காலத்துல இவரு கேட்டு அம்மா எல்லாம் சுற்றி பண்ணிக்கிட்டாரு. அம்மா அணை ஆடையில படுத்து கண்ணில இருந்து கிடந்தான் யாரு, அனைத்துயிர்க்கும் இன்று காற்று அழிக்கும் அப்பன், எல்லாவற்றையும் படித்து காற்று அழிக்கக்கூடிய அப்பன். இது குழந்தையா கிடந்தா இந்த மாமியார் அடித்து வெளியில துரத்துனா பெருவில திக்கு அச்சவர் நிலையில நிக்கிறார். அப்ப சாமி வந்து பிசபாவை கழிச்சு கௌரியினுடைய நோன்பு உடையவளாருனால கௌரியனுடைய சாரூப நிலையை கொடுக்கிறார், அம்மாளுடைய சாரூபம். அவன் தன் பக்கம் கௌரியே நம் பக்கமான கௌரி கல்யாணம்னு ஒரு அந்த காலத்துல மிக அழகாக இத கதையா பண்ணுவாங்க. மிகச்சிறந்த பாபர்கள் எல்லாம் கதை பண்ணி இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த விருத்த குமார பாலர் ஆனார் போலும் அப்பசாமி சொல்றார் திருத்தாண்டகத்துல, விருத்த குமார பாலர் ஆனார் போலும். அப்படிப்பட்ட இந்த வகையில இன்றைக்கு உரிய கதைகள் எல்லாம் ஒருவாறு நிறைவு செய்தேன் சொல்லி, பான்மையில் வளாதிக மலிவளம் திறக்க மன்னன் தோன்முறை அறிவிக குறைவிலாது உயிரில் வாழ்க நான் மறையரங்கள் ஓங்க நட்டவம் வழி மல்க மேன்மைகள் செய்வதீதி விளங்குக உலகம் நம பார்வதி பதையே என்னுடைய சிவனே போற்றி மாடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி